வணக்கம் மாணவர்களே, உவா சமூக வானொலியின் உவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. நான் உங்கள் அன்புக்குரிய ஆசிரியர் புஷ்பராஜ் சுரேஷ் ரமணன், கிளென்னூர் பாடசாலையிலிருந்து. ஆம் மாணவர்களே, நாங்கள் இன்றைய தினம் கற்க இருக்கக்கூடிய விடயம் தரம் 10 விஞ்ஞான பாடத்தில் விசையின் திரும்பல் விளைவு. மாணவர்களே, இன்றைய தினம் நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கக்கூடிய விடயம் பாட தலைப்பு விசையின் திரும்பல் விளைவு. ஆம் மாணவர்களே, விசை தொடர்பாக நாங்கள் பல்வேறு அலகுகளில் பல்வேறு விடயங்களை கற்றுக்கொண்டிருக்கின்றோம். சற்று அவற்றை மீட்டி பார்த்து கொண்டு நாங்கள் இந்த அலகு தொடர்பாக ஆராயலாம் என எண்ணுகின்றேன். அந்த வகையில் விசை என்றால் என்ன, விசை தொடர்பாக நாங்கள் கற்ற விடயங்களில் விசை என்றால் என்ன என்பது தொடர்பாக ஆராய வேண்டும். விசை என்பது இழுத்தலும் தள்ளுதலும் ஆகும். அதாவது இழுத்தலும் தள்ளுதலுமே நாங்கள் விசை என்கின்றோம். இந்த விசையினை அளப்பதற்காக நாங்கள் ஆய்வுகூடங்களில் நியூட்டன் தராசினை உபயோகிக்கின்றோம். விசையை அளந்து குறிப்பிடுவதற்காக அதன் அழகாக நாங்கள் நியூட்டனை பயன்படுத்துகின்றோம். அன்றாட வாழ்க்கையில் மாணவர்களே, விசையை பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாங்கள் பயன்படுத்துகின்றோம் அல்லது பிரயோகிக்கின்றோம். ஒவ்வொரு வேலையை செய்யும் போதும், அதாவது நீங்கள் பாடசாலைகளை பொறுத்தவரையில் விளையாட்டில் ஈடுபடும் போது, அதாவது நியூட்டனின் இயக்க விதிகள் என 3 விதிகளை கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். அவற்றை சற்று நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டும். சற்று யோசித்து பாருங்கள். நியூட்டனின் முதலாம் இயக்க விதி, நியூட்டனின் இரண்டாம் இயக்க விதி, மூன்றாம் விதி என இந்த விசை தொடர்பான இயக்க விதிகள் 3 நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். எனவே மாணவர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் விசை தொடர்பான அடிப்படையான சில எண்ண கருக்களை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டிருப்பீர்கள் என நான் நம்புகின்றேன். அந்த வகையில் விசை என்றால் என்ன, விசையை அளப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய கருவி, விசையை அளப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய அல்லது விசையை குறிப்பிடுவதற்காக பயன்படுத்தக்கூடிய அலகு, விசையை அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் பிரயோகிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், அத்துடன் விசையின் இயக்க விதி, அதாவது நியூட்டனின் இயக்க விதிகள் தொடர்பாக சற்று ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக மாணவர்களே, விசை தொடர்பான இன்னும் ஒரு அலகு விளையுள் விசை. நான் நினைக்கின்றேன் கடந்த வகுப்பில் நாங்கள் விளையுள் விசை தொடர்பாக விரிவாக ஆராய்ந்திருந்தோம். அதாவது விளையுள் விசை என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட விசைகள் ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் பிரயோகிக்கப்படும் போது அவற்றை ஒட்டு மொத்தமான ஒரு விளையுளாக குறிப்பிடக்கூடிய அம்சத்தை நாங்கள் விளையுள் விசை என குறிப்பிடுகின்றோம். அதாவது மாணவர்களை சற்று யோசியுங்கள். ஒரு கார் ஒன்று நிற்கின்றது என எண்ணுவோமே. உதாரணமாக ஒரு விளையாட்டு கார் ஒன்று, அதனை ஒருவர் இழுப்பதற்காக 10 விசையை பிரயோகிக்கின்றார். அதே போல அந்த காரை இயக்குவதற்காக குறித்த திசை வழியே மற்றும் ஒருவர் 10 விசையை பிரயோகிக்கின்றார். எனவே 2 மாணவர்களும் அல்லது இருவரும் ஒரே திசையிலேயே விசையை பிரயோகிக்கின்றார்கள். ஒருவர் இழுப்பதற்காக 10 அதே போல இன்னொருவர் தள்ளுவதற்காக 10 பிரயோகிக்கின்றார். எனவே குறித்த கார் இயங்குவதற்காக கொண்டிருக்கக்கூடிய விளையுள் விசை 20 அங்கே காணப்படும். இவ்வாறு ஒரே திசையில் விசைகள் பிரயோகிக்கப்படும் போது மாணவர்களே, விளையுள் விசையை நாங்கள் துணிவதற்காக விசைகளை கூட்டுகின்றோம். இதே சந்தர்ப்பத்தில் எதிரெதிர் திசைகளில் பிரயோகிக்கப்படும் போது, உதாரணமாக ஒருவர் தன்னுடைய திசை, உதாரணமாக கிழக்கு திசை என நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஒரு பொருளை கிழக்கு திசையில் 50 விசையை பிரயோகித்து இழுக்கின்றார். அதே போல இன்னொருவர் மேற்கு திசையில் 30 விசையை பிரயோகித்து இழுக்கின்றார். இங்கே விளைவுள் பற்றி சற்று சிந்தியுங்கள் பார்ப்போம். ஒருவர் கிழக்கு திசையில் 50 விசையை பிரயோகித்து இழுக்கின்றார், மற்றும் ஒருவர் மேற்கு திசையில் 30 விசையை பிரயோகித்து இழுக்கின்றார். எனவே இங்கே மாணவர்களே, 2 விசைகளும் எதிரெதிர் திசைகளில் தொழிற்படுகின்றன. எனவே விளையுளை நீங்கள் துணிவதற்காக கட்டாயம் விசைகளை கழிக்க வேண்டிய அவசியம் உள்ளது. எனவே 50 விசையிலிருந்து 30 விசையை கழிக்கும் போது விளையுள் எங்களுக்கு 20 விசை கிடைக்கின்றது. திசை என பார்க்கும் போது கிழக்கு திசை என குறிப்பிட வேண்டும். எங்களுக்கு தெரியும் விசை ஒரு காவிக்கணியம், பருமனையும் திசையையும் கொண்ட ஒரு கணியம். எனவே கட்டாயமாக நீங்கள் விசையை பருமனிலும் திசையிலும் கொடுக்கப்பட வேண்டும். குறிப்பாக இந்த உதாரணத்தை நீங்கள் நோக்கினால் கிழக்கு திசையில் 20 விளையுள் என குறிப்பிட வேண்டும். ஆம் மாணவர்களே, இதுவரையில் நாங்கள் விசை தொடர்பான அடிப்படையான எண்ணக்கர்கள், அதாவது முந்தைய அலகுகளில் கற்ற எண்ணக்கர்கள் தொடர்பாக ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் விசை என்பது இழுத்தலும் தள்ளுதலும். விசையை அளப்பதற்காக நாங்கள் ஆய்வுக்கூடங்களில் நியூட்டன் தராசினை உபயோகிக்கின்றோம். விசையை குறிப்பிடுவதற்காக நியூட்டன் என்னும் அலகினை, கெப்பிட்டல் என், நியூட்டன் அலகினை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். அன்றாட வாழ்க்கையில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் விசையை பிரயோகிக்கின்றோம், பிரயோகித்து வேலைகளை செய்கின்றோம். அதே போல நியூட்டனின் இயக்க விதிகள் 3 காணப்படுகின்றன, அவை தொடர்பாக நீங்கள் மீட்டி பார்க்க வேண்டும். அதே போல விளையுள் விசை என்பது பல்வேறு விசைகள் தொழிற்பட்டாலும் ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் அந்த விசைகளின் விளையுளை ஒரு தனி விசையாக குறிப்பிடும் போது அவற்றை நாங்கள் விளையுள் விசை என்கின்றோம். இங்கே ஒரே திசையில் விசைகள் பிரயோகிக்கப்படும் போது விளையுளை காண்பதற்காக கூட்டுகின்றோம். அதே போல எதிர் திசையில் பிரயோகிக்கப்படும் போது கழித்து நாங்கள் விளையுளை காண்கின்றோம். இவை விசை தொடர்பான அடிப்படையான விடயங்கள் மாணவர்களே. ஆம் மாணவர்களே, அடுத்த விடயமாக நாங்கள் விசையின் திரும்பல் விளைவு. இன்றைய தலைப்பு, எங்களுடைய பாட தலைப்பு, விசையின் திரும்பல் விளைவு. இது தொடர்பாக நாங்கள் ஆராய்கின்றோம். இது சற்று வித்தியாசமான ஒரு தலைப்பு, விசையின் திரும்பல் விளைவு. மாணவர்களே, உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு பொருளின் மீது விசையை பிரயோகிக்கும் போது அப்பொருள் அசையும் அல்லது அசையாது. நாங்கள் குறிப்பிட்ட பொருள் அசைவதற்கு தேவையான விசையை வழங்கும் போது குறிப்பிட்ட பொருள் அசையும், வழங்கும் விசை குறைவாக காணப்படும் சந்தர்ப்பத்தில் குறித்த பொருள் அசையாது அல்லது இயங்காது என நாங்கள் அறிந்திருக்கின்றோம். உதாரணமாக ஒரு பெட்டி ஒன்றினை நீங்கள் உங்களுடைய திசையில், நீங்கள் இருக்கும் திசையாக இழுக்கும் போது அந்த பெட்டி நீங்கள் செல்லும் திசை வழியே அசையும், இயங்கி வரும். அதே போல தள்ளும் போது குறிப்பிட்ட எதிர் திசையில் குறித்த பெட்டி அசைய போகின்றது. இவ்வாறு ஒரு பொருளை நீங்கள் மேல் நோக்கி இழுக்கும் போது பொருள் மேல் நோக்கி வரப்போகின்றது. அதே போல ஒரு பொருள் மீது விசையை பலமாக பிரயோகித்து நாங்கள் முயற்சி செய்யும் போது குறிப்பிட்ட பொருள் உடைகின்றது, நொறுங்குகின்றது. இவ்வாறான சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு தெரியும், அன்றாட வாழ்க்கையில் விசை பிரயோகிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள். இதே வேளை மாணவர்களே, நாங்கள் ஒரு பொருதியுடன் இருக்கக்கூடிய பொருளின் மீது, பொருதி என கூறும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட பொருள் நிலையான வகையில் பொருத்தப்பட்டு இருக்கும் வேளை, நாங்கள் குறிப்பிட்ட பொருளின் மீது விசையை பிரயோகித்து இழுப்போமாயின் அல்லது தள்ளுவோமாயின் குறிப்பிட்ட பொருள் எங்களுடன், எங்களுடைய கையுடன் மிக தொலைதூரத்திற்கு வருமா என எண்ணி பாருங்கள். நான் மறுபடியும் கூறுகின்றேன், சற்று வித்தியாசமான உதாரணம். ஒரு உதாரணமாக ஒரு எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கதவை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். கதவை திறக்கின்றீர்கள், எனவே கதவின் மீது விசையை பிரயோகிக்கின்றீர்கள். நீங்கள் கதவை கையால் பிடித்து இழுக்கின்றீர்கள். இழுக்கும் போது கதவு உங்களுடைய கையுடன் தொடர்ச்சியாக வருகின்றதா அல்லது ஒரு குறிப்பிட்ட அச்சு பற்றி சுழல்கின்றதா, சற்று சிந்தித்து பாருங்கள், கற்பனை செய்து பாருங்கள். உங்களுடைய வீட்டில் கதவு இருக்கின்றது, கதவை சென்று ஒன்று இழுக்கின்றீர்கள் அல்லது தள்ளுகின்றீர்கள். உதாரணமாக நீங்கள் வெளியே இருப்பீர்களாயின் தள்ளுவீர்கள், வீட்டினுள்ளே இருப்பீர்களாயின் எழுப்பீர்கள். எனவே இவ்வாறு விசையை கதவின் மீது பிரயோகிக்கும் போது குறிப்பிட்ட கதவு உங்களுடைய கையுடன் வருகின்றதா அல்லது ஒரு குறிப்பிட்ட அச்சு பற்றி சுழல்கின்றதா, சற்று சிந்தியுங்கள். ஆம் மாணவர்களே, நாங்கள் கதவின் மீது விசையை பிரயோகிக்கும் போது கதவு ஒரு அச்சு பற்றி சுழல்கின்றது. இவ்வாறான சந்தர்ப்பங்களை நாங்கள் விசையின் திரும்பல் விளைவு என்கின்றோம். பாருங்கள், விசையின் திரும்பல் விளைவு, விசையை பிரயோகிக்கும் போது அல்லது விசையை பிரயோகிப்பதால் குறிப்பிட்ட பொருள் திரும்பல் அடைகின்றது என இலகுவாக விளங்கிக் கொள்ளலாம். திரும்புகின்றது, நாங்கள் சொல்லுவோமே வளமையாக, திரும்புகின்றது, குறிப்பிட்ட அச்சு பற்றி திரும்புகின்றது. இதனை நாங்கள் விசையின் திரும்பல் விளைவு. ஒரு பொருளின் மீது விசையை பிரயோகிக்கின்றீர்கள், விசையை பிரயோகிக்கும் போது குறிப்பிட்ட பொருள் ஒரு அச்சு பற்றி திரும்புகின்றது, இதனையே நாங்கள் விசையின் திரும்பல் விளைவு என்கின்றோம். உதாரணமாக நாங்கள் இதனை நோக்கினால் எங்களுக்கு தெரியும், எங்களுடைய வீட்டில் உள்ள கதவு, கதவின் மீது நாங்கள் விசையை பிரயோகிக்கும் போது கதவு குறிப்பிட்ட அச்சு பற்றி சுழல்கின்றது. உங்களுக்கு தெரியும், உங்களுடைய பாடசாலைகளில் நீங்கள் உற்பத்தி திறன் போட்டிகளை நடாத்தியிருப்பீர்கள். இந்த உற்பத்தி திறன் செய்யும் போது உங்களுடைய வகுப்பறையில் இருக்கக்கூடிய கதவினை, கதவு திறக்கப்படும் அந்த புள்ளி, அந்த ஒழுங்கு ஒழுக்கு என குறிப்பிடுவோம். கணிதத்தில் நாங்கள் ஒழுக்கு என குறிப்பிடுவோம். அந்த கதவின் நுனி அல்லது கதவின் மூளை அசையும் ஒழுக்கினை ஒரு மஞ்சள் நிற கடதாசியில் அல்லது மஞ்சள் நிற பூச்சி பெயிண்டினை பயன்படுத்தி அழகாக வரைந்திருப்பீர்கள். அந்த வரைந்திருக்கக்கூடிய அந்த ஒழுக்கு ஒரு சுழலக்கூடிய ஒரு ஒழுக்காக இருக்கும். அதாவது ஒரு வட்டத்தின் வில் வில் பகுதியாக இருக்கும். ஒரு வட்டத்தின் ஒரு பகுதி ஒரு வில்லாக அமைந்திருக்கும். அதிலிருந்து நீங்கள் கண்டுகொள்ளலாம், ஒரு கதவினை நீங்கள் கதவின் மீது விசையை பிரயோகிக்கும் போது அந்த கதவு குறிப்பிட்ட அச்சு பற்றி சுழல்கின்றது. எனவே இவ்வாறான இயக்கங்களை அல்லது இவ்வாறான சந்தர்ப்பங்களை நாங்கள் விசையின் திரும்பல் விளைவு என்கின்றோம். மற்றும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஜன்னல்கள், ஜன்னல்களின் மீது நீங்கள் விசையை பிரயோகிக்கும் போது குறிப்பிட்ட ஜன்னல் குறித்த அச்சு பற்றி அல்லது குறித்த சுழலும் அச்சு பற்றி சுழல்கின்றது. இதே போல வேறு உதாரணங்களை பற்றி சிந்தியுங்கள். கட்டாயமாக விசையை பிரயோகிக்கும் போது குறிப்பிட்ட அச்சு பற்றி சுழல வேண்டும். அதேவேளை கட்டாயமாக அந்த அச்சு கட்டாயமாக நிரந்தரமான ஒரு அச்சாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கதவில் நீங்கள் பார்த்தால் கட்டாயமாக அது ஒரு நிரந்தரமான ஒரு பொருதியாக இருக்கும். ஜன்னல்களிலும் அவ்வாறே. வேறு சில சந்தர்ப்பங்களை பற்றி சிந்தியுங்கள். நாங்கள் ஒரு பொருளின் மீது விசையை பிரயோகிக்கின்றோம். அந்த பொருள் நாங்கள் இழுக்கின்றோம் அல்லது தள்ளுகின்றோம். எங்களுடைய கையோடு அந்த பொருள் வரவில்லை. குறிப்பிட்ட அச்சு பற்றி சுழல்கின்றது. அவ்வாறான சந்தர்ப்பம் பற்றி சற்று சிந்தியுங்கள். ஆம் மாணவர்களே, உதாரணமாக நீங்கள் வீடுகளில் பெரிய பாறை ஒன்றை புரட்டுவதற்காக எதனை பயன்படுத்துவீர்கள்? ஆம், அளவாங்கினை பயன்படுத்துவீர்கள். அளவாங்கை பயன்படுத்தி நீங்கள் கல்லை புரட்டுவீர்கள் அல்லது பாறையை புரட்டுவீர்கள். அவ்வாறான சந்தர்ப்பத்தை சற்று சிந்தித்து பாருங்கள். கல் இருக்கும், நீங்கள் அளவாங்கினை அதன் அடியில் வைப்பீர்கள். ஒரு சுழலும் அச்சுக்காக கீழே நீங்கள் ஒரு சிறிய கல் துண்டு ஏதேனும் ஒன்றை வைப்பீர்கள். அந்த அச்சு பற்றி நீங்கள் விசையை வழங்கும் போது அளவாங்கு சுழல்கின்றது. இதுவும் விசையின் திரும்பல் விளைவே. இதே போல நீங்கள் வில்பெரோ அதாவது தள்ளுவண்டியில் மண் எடுத்து செல்லும் சந்தர்ப்பம், நீங்கள் தள்ளுவண்டியில் மண்ணை கொண்டு சென்று கொட்டும் போது உங்களுக்கு தெரியும் குறிப்பிட்ட அச்சு பற்றி அந்த தள்ளுவண்டி சுழல்கின்றது. இதுவும் விசையின் திரும்பல் விளைவே. இதே போல நாங்கள் பார்த்தால் சுத்தியலால் ஆணி கலற்றும் சந்தர்ப்பம், சுத்தியலை நீங்கள் வீடுகளில் உபயோகிக்கின்றீர்கள். உங்களுக்கு தெரியும் ஆணி கலற்றும் சந்தர்ப்பத்தில் அந்த ஆணியினை கலற்றும் போது சுத்தியலின் அடியில் ஒரு சிறிய பலகை துண்டை வைத்து நாங்கள் அந்த பலகை துண்டின் அச்சு பற்றி விசையை வழங்கும் போது சுத்தியல் சுழல்கின்றது. எனவே ஆணியை மிக இலகுவாக எங்களுக்கு பிடுங்கக்கூடிய வாய்ப்பு அங்கே உருவாகின்றது. எனவே மாணவர்களே, விசையின் திரும்பல் விளைவு தொடர்பான ஒரு அடிப்படையை விளங்கிக் கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன். மறுபடியும் கூறுகின்றேன், இன்றைய பாட தலைப்பு விசையின் திரும்பல் விளைவு. அதாவது ஒரு பொருளின் மீது நீங்கள் விசையை பிரயோகிக்கின்றீர்கள். எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு பொருள் மீது விசையை பிரயோகிக்கும் போது குறித்த பொருள் உடையும் நொறுங்கும், எங்களுடைய கையோடு வரும் அல்லது தள்ளிச் செல்லப்படும். இவ்வாறான பல்வேறு விடயங்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த விசையின் திரும்பல் விளைவு என குறிப்பிடும் போது ஒரு குறிப்பிட்ட பொருளின் மீது நீங்கள் விசையை பிரயோகிக்கும் போது அந்த பொருள் குறித்த அச்சு பற்றி அல்லது ஒரு நிலையான அச்சு பற்றி சுழல்கின்றது, திரும்புகின்றது. இதனை நாங்கள் விசையின் திரும்பல் விளைவு என்கின்றோம். இந்த விசையின் திரும்பல் விளைவு அன்றாட வாழ்க்கையில் பிரயோகிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் தான் கதவு திறக்கக்கூடிய சந்தர்ப்பம், ஜன்னல்கள் திறக்கக்கூடிய சந்தர்ப்பம், அளவாங்கினால் கல் புரட்டுதல், தள்ளுவண்டி பயன்பாடு, அதே போல சுத்தியலால் ஆணி கலட்டுதல், அதே போல உங்களுடைய பாட புத்தகத்தை திறப்புகின்றீர்கள். பாருங்கள், நீங்கள் ஒரு தாளின் மீது விசையை பிரயோகித்து இழுக்கின்றீர்கள். குறிப்பிட்ட தாள் அந்த மூளை தொடர்பாக அச்சு பற்றி சுழல்கின்றது. இதுவும் விசையின் திரும்பல் விளைவை. எனவே மாணவர்களே, விசையின் திரும்பல் விளைவு தொடர்பான அடிப்படையை விளங்கிக் கொண்டிருப்பீர்கள். அடுத்ததாக இதில் நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விடயம், இதில் பல்வேறு கணித்தல்கள் கோரப்படுகின்றன. எங்களுக்கு எங்களுடைய காப்போத சாதாரண தர பரீட்சையிலும் பகுதி ஒன்று வினாக்களில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இந்த விசையின் திரும்பல் விளைவு தொடர்பான கணித்தல்களை நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்கின்றது. அதே போல பகுதி இரண்டிலும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் வினாக்கள், கட்டமைப்பு வினாக்கள் வழங்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. எனவே மாணவர்களே, விசையின் திரும்பல் விளைவினை கணிப்பதற்காக இந்த விசையின் திரும்பல் விளைவு தங்கியிருக்கக்கூடிய காரணி அல்லது விசையின் திரும்பல் விளைவின் மீது செல்வாக்கு செலுத்தும் காரணிகளை நாங்கள் கண்டறிய வேண்டும். இதற்கு மிக எளிய ஒரு உதாரணம், உங்களுடைய வீடுகளில் கதவு இருக்கின்றது. இந்த கதவில் நீங்கள் எந்த இடத்தில் பிடித்து இழுப்பீர்கள் திறப்பதற்காக அல்லது தள்ளுவீர்கள்? அதாவது கதவு பொருந்தி இருக்கக்கூடிய, அதாவது கதவு பொருந்தி இருக்கக்கூடிய இடத்தில் விசையை பிரயோகித்து தள்ளுவீர்களா, அல்லது கதவு பொருந்தி இருக்கக்கூடிய இடத்திலிருந்து மூலையில் தள்ளுவீர்களா? அதாவது இலகுவாக நான் கூறுகின்றேன், உங்களுடைய கதவில் பாருங்கள் பூட்டு இடப்படக்கூடிய இடம் இருக்கும், லொக் என கூறுவோம். அந்த லொக், அந்த பிரதேசத்தில் உங்களுடைய விசையை பிரயோகிப்பது உங்களுக்கு இலகுவாக இருக்குமா, அல்லது நடுக்கதவில் விசையை பிரயோகித்து திறப்பது இலகுவாக இருக்குமா? சற்று யோசியுங்கள் பார்ப்போம். ஆம் மாணவர்களே, நாங்கள் கதவு பொருந்தி இருக்கக்கூடிய அல்லது கதவின் சுழற்சி அச்சியில் இருந்து நடுப்பகுதி அல்லது லொக் என குறிப்பிடக்கூடிய அந்த பூட்டு இடப்படக்கூடிய பகுதியில் விசையை பிரயோகிக்கலாம். ஆனால் மிக இலகுவாக கதவை திறக்க வேண்டுமாயின் அந்த லொக் இடப்படக்கூடிய அந்த மூலையில் நாங்கள் விசையை பிரயோகிக்கும் போது கதவு மிகவும் இலகுவாக திறக்கப்படும். எனவே மாணவர்களே, இங்கே செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணிகள் ஒன்று விசை, விசையின் பருமன், இரண்டு அந்த சுழற்சி அச்சியிலிருந்தான தூரம், அந்த சுழற்சி அச்சியிலிருந்தான தூரம், செங்குத்து தூரம் என குறிப்பிடுவோம். நாங்கள் தூரம் என்போது வளைந்த கோடுகளை நாங்கள் உள்ளடக்கப்படுவதனால் இங்கே குறிப்பிட்ட சுழற்சி அச்சியிலிருந்தான செங்குத்து தூரத்தை நாங்கள் எடுப்போம். எனவே இந்த விசையின் திரும்பல் விளைவின் மீது செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணிகளில் ஒன்று விசை, இரண்டு சுழற்சி அச்சியில் இருந்தான செங்குத்து தூரம். எனவே மாணவர்களே, விசையின் திரும்பலை நாங்கள் கணிப்பதற்காக விசை திருப்பம் எனவும் இதை குறிப்பிடுவோம். நாங்கள் விசை திருப்பம் அல்லது விசையின் திரும்பல் விளைவு விசை திருப்பம், விசை திருப்பம் சமன் விசை தர விசை தாக்க கோட்டிற்கான செங்குத்து தூரம், இது விசை திருப்பத்திற்கான சமன்பாடு. இதனை நீங்கள் கட்டாயம் ஞாபகம் வைத்திருக்க வேண்டும். விசையின் திரும்பல் விளைவு அல்லது விசை திருப்பத்திற்கான சமன்பாடு விசை திருப்பம் சமன் விசை தர விசை தாக்க கோட்டுக்கான செங்குத்து தூரம் அல்லது சுழற்சி அச்சியிலிருந்தான செங்குத்து தூரம். இங்கே விசையின் அலகு உங்களுக்கு தெரியும், நியூட்டன். செங்குத்து தூரம் அல்லது தூர எனும் கணியத்துக்கான அலகு மீட்டர். எனவே விசை திருப்பம் அல்லது விசையின் திரும்பல் விளைவுக்கான அலகு நியூட்டன் மீட்டர். ஆம் மாணவர்களே, இன்றைய நாளில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் விசையின் திரும்பல் விளைவு அல்லது இதனை விசை திருப்பம் எனவும் குறிப்பிடுவார்கள். இந்த விசை திருப்பம் என்பதற்கான சமன்பாடு விசை தர விசை தாக்க கோட்டுக்கான செங்குத்து தூரம், இதற்கான அலகு நியூட்டன் மீட்டர். அன்றாட வாழ்க்கையில் இந்த விசையின் திரும்பல் விளைவு பயன்படக்கூடிய சந்தர்ப்பங்கள், கதவு திறக்கப்படும் போது, யன்னல்கள் திறக்கப்படும் போது, அளவாங்கினால் கல் புரட்டப்படும் போது, தள்ளுவண்டியை பயன்படுத்தி நாங்கள் பாரங்களை எடுத்து சென்று கொட்டப்படும் போது, சுத்தியலால் ஆணி பிடுங்கும் போது, அதேபோல் உங்களுடைய புத்தகங்களை திறக்கும் போது, இவ்வாறான சந்தர்ப்பங்களை நாங்கள் இந்த விசையின் திரும்பல் விளைவுக்கு உதாரணங்களாக எடுத்துக்கொள்வோம். ஆம் மாணவர்களே, இந்த விசையின் திரும்பல் விளைவுடன் தொடர்ச்சியாக இன்னொரு தலைப்பு இங்கே தரப்படுகின்றது, விசையினை. விசையினை, இந்த விசையினை எனும் போது மாணவர்களே, இது சற்று வித்தியாசமானது, விசை திருப்பத்திலிருந்து சற்று வித்தியாசமானது. விசை இணை எனும்போது இங்கே ஒன்றுக்கொன்று எதிரான திசையில் சமாந்தரமாக பிரயோகிக்கப்படும் விசைகளின் கூட்டே விசையினை. மறுபடியும் கூறுகின்றேன், ஒன்றுக்கொன்று எதிரான திசையில் சமாந்தரமாக பிரயோகிக்கப்படும் விசைகளின் கூட்டு விசையினை. பாருங்கள் மாணவர்களே, ஒன்றுக்கொன்று எதிரான திசைகளில், ஒன்றுக்கொன்று எதிரான திசைகள் என்பது கிழக்காக இருந்தால் ஒன்று மேற்கு, மேலாக இருந்தால் கீழ், மேல் கீழ், கிழக்கு மேற்கு, வடக்கு தெற்கு, அவ்வாறு முன்பின். பாருங்கள், ஒன்றுக்கொன்று எதிரான திசைகளில் சமாந்தரமாக, சமாந்தரமாக எனும்போது சம இடை தூரத்தில் இருக்க வேண்டிய விடயங்களை நாங்கள் சமாந்தரம் என்போம். சமாந்தரமான முறையில் பிரயோகிக்கப்படும் விசைகள். எனவே மாணவர்களே, இங்கே ஒரு விசை தனி விசை கிடையாது, இங்கே இரண்டு விசைகள் தொழிற்பட போகின்றது. மறுபடியும் கூறுகின்றேன், விசை இணை என்பது ஒன்றுக்கொன்று எதிரான திசையில் சமாந்தரமாக பிரயோகிக்கப்படக்கூடிய விசைகளின் கூட்டு அல்லது விசைகள் விசை இணை எனப்படும். இந்த விசை இணைக்கான அலகும் நியூட்டன் மீட்டர் ஆகும். ஏற்கனவே நாங்கள் கற்றது போல விசையின் திரும்பல் விளைவிற்கும் நியூட்டன் மீட்டர், விசை இணைக்கும் நியூட்டன் மீட்டர். இந்த விசை இணை தொடர்பாக நாங்கள் ஆராய்வோமாக அன்றாட வாழ்க்கையில் சற்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் இலகுவாக புரிந்து கொள்ளலாம். ஒன்றுக்கொன்று எதிரான திசைகள் சமாந்தர விசைகள் என குறிப்பிடும் போது இரண்டு கைகளை எடுத்துக் கொள்ளுங்கள். இரண்டு கைகளையும் சமாந்தரமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்றுக்கொன்று இரண்டு கைகளையும் ஒன்றுக்கொன்று சமாந்தரமாக வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டு கைகளும் அசைய போகின்றது ஒன்றுக்கொன்று எதிராக. அவ்வாறாயின் உங்களது வலது கை முன்னோக்கி அசையுமாயின் உங்களுடைய இடது கை பின்னோக்கி அசைய வேண்டும். அதே மாறி நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். பாருங்கள், இரண்டு கைகளையும் சமாந்தரமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு கை முன்னே அசையும் போது மற்றைய கை பின்னோக்கி அசைய வேண்டும். சற்று இவ்வாறு அசைத்து பாருங்கள், உங்களுக்கு ஞாபகம் வரும். இவ்வாறு அசைய செய்யும் போது உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய விடயத்தை என்ன மாணவர்களே, யோசித்து பாருங்கள். நீங்கள் நகரத்திற்கு செல்கின்றீர்கள், பாடசாலைக்கு வருகின்றீர்கள், பல மாணவர்கள் நடந்து வருகின்றார்கள், பலர் வாகனங்களில் வருகின்றார்கள். வாகனத்தை சற்று யோசித்து பாருங்கள். ஆம், சாரதி அவ்வாறு தான் தன்னுடைய கைகளை அசைத்துக் கொண்டு இருப்பார். பார்த்திருப்பீர்கள், ஸ்டேரிங் என்று கூறுவோம், தமிழில் சுக்கான் என குறிப்பிடுவது. ஸ்டேரிங், வாகன ஓட்டி முன்னே அசைத்துக் கொண்டு இருப்பார், ஸ்டேரிங். ஆம், அதனை நாங்கள் சுக்கான் என குறிப்பிடுவோம். அந்த சுக்கானின் மீது பிரயோகிக்கப்படக்கூடிய விசை பார்த்தீர்களாயின், இரண்டு கைகளும் சுக்கானின் மீது இருக்கும். ஒரு கை பின்னோக்கி இழுக்கப்படும் போது அடுத்த கை முன்னோக்கி செல்லும். எனவே இரண்டு கைகளும் எதிரெதிர் திசையில் தொழிற்படுகின்றன. இரண்டு கைகளுக்கும் இடையிலான அந்த சுக்கானின் இடையில், அதாவது எங்களுக்கு தெரியும் விட்டம் சமதூரம் உங்களுக்கு தெரியும். எனவே சமாந்தர விசைகள், இதுவே விசை இணைக்கு மிகவும் எளிமையான ஒரு உதாரணம். எனவே விசை இணைக்கு மிக இலகுவான ஒரு உதாரணம் வாகன சுக்கான்களை அசைத்தல் அல்லது சுக்கானை சுழற்றுதல், சுக்கான் மீது தொழிற்படக்கூடிய விசை என குறிப்பிடலாம். இதே போல வேறு நீங்கள் பார்த்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை சற்று சிந்தித்து பாருங்கள். இங்கே மாணவர்களே, சற்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இரண்டு கைகளாலும் நீங்கள் குறிப்பிட்ட விசையை பிரயோகிக்கலாம் அல்லது இரண்டு விரல்களாலும் பயன்படுத்தலாம். இரண்டு கைகளாலும் நீங்கள் விசை கொடுக்கலாம். சுக்கானை சுழற்றும் போது கட்டாயம் நீங்கள் இரண்டு கைகளை பயன்படுத்த வேண்டும். இதே சிறிய வேலைகளை செய்யும் போது நீங்கள் இரண்டு விரல்களை பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. அவற்றை பற்றி சற்று சிந்தித்து பாருங்கள். ஆம், நீர்த்திருகுபிடி டெப், நீங்கள் நீர்த்திருகுபிடி திறக்கும் போது உங்களுடைய பாடசாலைகளில் அல்லது வீடுகளில் டெப்பை திறக்கும் போது, நீர்த்திருகுபிடி டெப்பை திறக்கும் போது பாருங்கள், இரண்டு விரல்கள் பயன்படும். உங்களுடைய ஒரு விரல் முன்னோக்கி அசைய அடுத்த விரல் பின்னோக்கி இழுக்கும் உங்களுடைய அந்த டெப்பை அல்லது நீர்த்திருகுபிடியை. இதுவும் விசையினை பயன்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பமே. பாருங்கள், இரண்டு விரல்கள், இரண்டு விரல்களும் எதிரெதிர் திசையில் தொழிற்படுகின்றன. இரண்டு விரல்களுக்கும் இடையிலான அந்த தூரம் சமனாக இருக்கின்றன. எனவே அவை சமாந்தரம், சமாந்தர விசைகள். எனவே இதனை நாங்கள் விசை இணை என்கின்றோம். அவ்வாறு விசை இணைக்கு இரண்டு உதாரணம் நான் கூறினேன். ஒன்று சுக்கானை சுழற்றுதல், ஸ்டேரிங். இரண்டு டெப், நீர்த்திருகு பிடியை சுழற்றுதல். வேறு உதாரணங்களை நீங்கள் கட்டாயம் தேடி பார்க்க வேண்டும். வீடுகளில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இவற்றை நாங்கள் அவதானிக்கலாம். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஸ்க்ரூ ஆணி கலட்டக்கூடிய சந்தர்ப்பம் அல்லது ஸ்க்ரூ ஆணி இடக்கூடிய சந்தர்ப்பங்கள். அவ்வாறான சந்தர்ப்பத்தில் நீங்கள் இரண்டு விரல்களை பயன்படுத்தி அந்த ஸ்க்ரூ டிரைவரை செய்வீர்கள். அதே போல வேறு உதாரணங்கள், உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய வானொலி பெட்டி. இப்பொழுதெல்லாம் அவ்வாறு வருவது மிக குறைவு. சற்று காலங்களுக்கு முற்பட்ட நீங்கள் ரேடியோ அதே போல டிவி போன்றவற்றை பார்த்தால், இப்பொழுது உள்ள டிவி ரேடியோ யாவும் ரிமோட் கண்ட்ரோலின் ஊடாக செயற்படுகின்றன. சற்று முன்னர் ஒரு 10 வருடத்துக்கு முன்பு இருந்த டிவி ரேடியோ போன்ற உபகரணங்கள் நீங்கள் பார்த்தால் இருக்கும் உங்களுடைய வீடுகளில், அல்லது நீங்கள் பார்த்திருக்க கூடும், அவற்றில் ஒலியூம் கண்ட்ரோல், அதாவது சத்தத்தை அதிகரிப்பதற்கான அல்லது சத்தத்தை குறைப்பதற்கான அந்த குறிப்பிட்ட துணை கூறினை நீங்கள் கையாளும் போது ஒலியூம் கண்ட்ரோல் என குறிப்பிடுவோம், அதனை சுழலச் செய்வீர்கள். எனவே அதிலும் நாங்கள் விசையினையை பிரயோகிக்கின்றோம். அதே போல சைக்கிள் ஹேண்டில் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய விடயம், சைக்கிளில் நீங்கள் போகும்போது சைக்கிளின் பிடி இருக்கின்றதே, அதனையுமே இரண்டு கைகளால் நீங்கள் அசைக்கின்றீர்கள் செல்லும் போது, அதுவும் விசையினைக்கு ஒரு எளிய உதாரணமாகும். எனவே மாணவர்களே, விசையினை தொடர்பாக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அந்த விசையினை, விசையினைக்கான அலகு நியூட்டன் மீட்டர். விசையினை என்பது ஒன்றுக்கொன்று எதிரான திசைகளில் தொழிற்படக்கூடிய சமாந்தர விசைகளை நாங்கள் விசையினை, ஒன்றுக்கொன்று எதிரெதிரான திசைகளில் தொழிற்படும் சமாந்தர விசைகளே விசையினை. இந்த விசையினை அன்றாட வாழ்க்கையில் காணக்கூடிய சந்தர்ப்பங்கள், சுக்கானை சுழலச் செய்தல், நீர் திருகுப்பிடியை பயன்படுத்துதல், அதே போல ஸ்க்ரூ டிரைவரை பயன்படுத்தி அந்த ஆணியினை கலட்டுதல், அதாவது நாங்கள் சுரையாணி என குறிப்பிடுவோம், சுரையாணியை போடுதல் அல்லது கலட்டுதல், அதே போல நீங்கள் ஒலியூம் கண்ட்ரோல் அதனை குறிப்பிடலாம், அதே போல சைக்கிளில் இருக்கக்கூடிய ஹேண்டில் பிடியை பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள், இவையாவும் விசையினைக்கு மிக எளிமையான உதாரணங்களாக இருக்கும். அதே போல இன்றைய தினம் நாங்கள் இன்னும் ஒரு தலைப்பு தொடர்பாகவும் ஆராய்ந்திருந்தோம், அது விசையின் திரும்பல் விளைவு. விசையின் திரும்பல் விளைவு அல்லது விசை திருப்பம் சமன், விசை தர விசை தாக்க கோட்டுக்கு இடையிலான செங்குத்து தூரம். இந்த செங்குத்து தூரம் அதிகரிக்கும் போது நாங்கள் வழங்க வேண்டிய விசை குறைவாக இருக்கும். குறிப்பாக அளவாங்கியின் மூலம் கல் புரட்டும் போது அளவாங்கு நீளமானதாக காணப்பட்டால் நாங்கள் செய்யும் வேலை இலகுவாக இருக்கும், எங்களுக்கு வேலையை இலகுவாக செய்து கொள்ளலாம். அளவாங்கின் நீளம் சிறியதாக இருக்கும்போது எங்களால் அந்த கல்லை புரட்டுவதற்கு அதிக விசையை பிரயோகிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகின்றது. எனவே அன்றாட வாழ்க்கையில் மாணவர்களே, வேலையை இலகுவாக்கிக் கொள்வதற்காக அல்லது வேலையை இலகுவான முறையில் செய்து கொள்வதற்காக நாங்கள் இந்த பௌதிகவியல் தத்துவங்களை பிரயோகிக்க வேண்டும். வெறுமனே இவற்றை மனனம் செய்து ஒப்புவித்து பரீட்சை புள்ளிகளை மாத்திரம் பெறுவது நோக்கம் அல்ல. இதனை தாண்டி கட்டாயம் நாங்கள் பரீட்சை நோக்குடன் கற்க வேண்டும். பரீட்சையில் பல்வேறு வினாக்களை நாங்கள் செய்து அவற்றில் புள்ளிகளை பெறும் அதே வேளை இவற்றை நீங்கள் அன்றாட வாழ்க்கையிலும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பயன்படுத்த வேண்டும். இந்த விசை, விசை திருப்பம் போன்ற விடயங்கள், விசை இணை என்பவற்றையும் வினைத்திறனான முறையில் நீங்கள் கையாள வேண்டும். ஆம் மாணவர்களே, நாங்கள் இதில் அடுத்த தலைப்பு தொடர்பாக சற்று பார்ப்போம். அடுத்த தலைப்பு விசைகளின் சமநிலை, அதாவது இந்த விசை தொடர்பான எண்ணக்கருக்களை பொறுத்தவரையில் விசை, அதாவது விசை என்றால் என்ன, விசை தள்ளுதலும் இழுத்தலும் விசையாகும், அதே போல நியூட்டனின் இயக்க விதிகள், அதே போல விசையின் திரும்பல் விளைவு, அதே போல விசை இணை மற்றும் விளைவுள் விசை, இவை இந்த விசையுடன் தொடர்புடைய எண்ணக்கருக்கள். இவை யாவற்றையும் நீங்கள் ஒன்றிணைத்து கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த விசை தொடர்பான எல்லா எண்ணக்கருக்களையும் இணைத்து ஒன்றுக்கொன்று தொடர்பு ஏற்படும் வகையில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதில் இன்னும் ஒரு தலைப்பு விசைகளின் சமநிலை. இந்த விசைகளின் சமநிலை என குறிப்பிடும் போது மாணவர்களே, இங்கே இரண்டு விசைகளின் கீழ் சமநிலையை அடையக்கூடிய சந்தர்ப்பமும் மூன்று விசைகளின் கீழ் சமநிலை அடையக்கூடிய சந்தர்ப்பங்களும் ஆராயப்படுகின்றன. எனவே அவை தொடர்பாக நீங்கள் பாட நூலில் இருக்கக்கூடிய விளக்கங்களை சற்று பார்த்துக் கொள்ள வேண்டும். அதே போல இந்த விசைகளுடன் தொடர்புடைய இன்னும் ஒரு அழகு உராய்வு விசை. உராய்வு விசை, உராய்வு விசை தொடர்பாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீர்கள். உராய்வு விசை என்றால் என்ன, உராய்வின் மூன்று வகைகள், நிலையியல் உராய்வு, எல்லை உராய்வு, இயக்கவியல் உராய்வு. அதே போல அன்றாட வாழ்க்கையில் உராய்வை பிரயோகிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதே போல எல்லை உராய்வின் மீது செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணிகள் தொடர்பாகவும் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். எனவே மாணவர்களே, இன்றைய தினம் விசை தொடர்பான ஒரு பரந்தளவான விடயங்களை நாங்கள் பேசக்கூடியதாக இருந்தது. அந்த வகையில் விசை என்பதற்கான வரைவிலக்கணம், விசை அளக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள், விசையை அளப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய கருவிகள், அலகுகள், அதே போல நியூட்டனின் இயக்க விதிகள், அத்துடன் உராய்வு விசை தொடர்பான விடயங்கள், விளையுள் விசை, அடுத்ததாக விசையின் திரும்பல் விளைவு மற்றும் விசை இணை, இவை தொடர்பாக மாணவர்களே நீங்கள் பாட புத்தகங்களில் பல்வேறு விடயங்கள் தரப்படுகின்றன. உதாரணங்களும் நான் குறிப்பிட்டது போல பல்வேறு உதாரணங்கள் பாடநூலில் இருக்கின்றது. அவற்றை திருப்பி பாருங்கள், சுருக்க குறிப்புகளை உருவாக்கி கொண்டு அவற்றை கற்றுக்கொள்ளுங்கள். விஞ்ஞானத்தை பொறுத்தவரையில் ஒரே வகையான எண்ணக்கருக்களை இணைத்து படிப்பது பிரயோசனமானது. எனவே மாணவர்களே, இந்த விசை தொடர்பான எண்ணக்கருக்கள், அதாவது விசை, நியூட்டனின் இயக்க விதிகள், உராய்வு விசை, அதே போல விளைவு விசை, தற்பொழுது பார்த்த விசையின் திரும்பல் விளைவு, விசை இணை, விசையின் சமநிலை, சமநிலை தொடர்பாக நாங்கள் அடுத்து வரும் அலகில் கற்க இருக்கின்றோம். இவை தொடர்பான விடயங்களை ஒருமித்து சுருக்கு குறிப்புகளாக உருவாக்கி கொண்டு அன்றாட வாழ்க்கையுடன் தொடர்புபடுத்தி கற்றுக்கொண்டால் உங்களுக்கு அது இலகுவாகவும் சிறப்பானதாகவும் இருக்கும். எனவே மாணவர்களே, இன்றைய தினம் ஒரு சிறந்த ஒரு தலைப்போடு உங்களை நான் சந்தித்திருக்கின்றேன். இதே போல இன்னும் ஒரு தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய தினம் கற்ற விடயங்களை மீட்டி பாருங்கள். அதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் என்னுடன் தொடர்பு கொள்ளலாம், அல்லது உங்களுடைய விஞ்ஞான பாட ஆசிரியருடன் தொடர்பு கொண்டு அது தொடர்பான சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம். இன்னும் ஒரு விஞ்ஞான அழகுடன் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி மாணவர்களே.